மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார், வாழுவான் என்று எங்களுக்கு வாக்குரைத்த எங்கள் ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது. எதனாலும் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கவனமாய் கவனித்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கொண்டாடுவேன். எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொண்டாடுவேன். ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வருடத்திலுக்கு எங்களை பரிபூர்ணமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், சப்மிட் பண்ணுவோம், ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்திற்கு தான் நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். எப்படி இருக்கு எழுதிட்டு நிறுவோம். மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் முடியும் வரை நாம் வாசிப்போம்.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இழைப்பாளர்களில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
ஆதலால் கடைசி வசனம் சொல்றது, அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதனாலே நான் உங்களோட கூட அவவிசுவாசத்தின் அடையாளங்கள் அல்லது அவவிசுவாசத்தின் விளைவுகள் என்கிற தலைப்புல தேவோட வார்த்தை அல்ல தேவோட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் விரும்புகிறேன். I feel in my spirit, நான் என்னுடைய ஆவிலே உணர்கிறபடி சபையிலே அவவிசுவாசத்தின் ஆவி அகற்றப்பட வேண்டும். அன்பிலே ஆகவே அவவிசுவாசம் எங்கிருந்து அகற்றப்பட வேண்டுமா இருந்தால் உலகத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து அல்ல, உலகத்திலிருந்து உள்ளே வந்துவிட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு தேவனுடைய சபைக்குள்ளே வந்துவிட்டவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத பாவம், ஆண்டவர் அருவருக்கிற ஒரு மிகப்பெரிய பொல்லாத பாவம் அகற்றப்பட வேண்டியது மிக முக்கியமானதும் மிக சீக்கிரமாக செய்ய வேண்டியதும் ஒன்று என்று ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சோ இங்க 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் பொத்தி சொல்லுங்கள். சோ இங்கே 12 வசனத்திலே அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் சொல்லப்படுகிறது. 13 வசனத்திலே சொல்லப்படுறது உங்கள் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. இங்கே 13 வசனத்திலே சொல்லப்படுகிற பாவத்தின் வஞ்சனை என்று சொல்லப்படுகிற காரியம் அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத பாவம். இந்த அவவிசுவாசம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு விரோதமாக கடினப்படுத்துகிற பொல்லாத ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வேதம் முழுவதும் விசுவாசத்தினால் தேவனுக்கென்று பிரகாசித்தவர்களையும் அவவிசுவாசத்தினால் தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தங்களை, தேவ மேன்மைகளை இழந்து விட்டவர்களையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாழுகிற காலம் ஒரு பொல்லாத காலம். நாம் வாழுகிற இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் இயேசுவினாலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த அருமையான பெருமையான விசுவாசத்தை கெடுக்கவும் அழிக்கவும் குலைக்கவும் சின்னாபின்னமாக்கவும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேரிட்டாலும் இந்த மிகப்பெரிய விசுவாசத்தை, தேவன் மேலே நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பெரிய பொறுப்பாகும். சோ இந்த 12 வசனம் சொல்றது அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். 13 வசனம் சொல்றது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இந்த அவவிசுவாசம் என்கின்றது வேதத்திலே நாம் புரட்டி பார்க்கும் போது அங்கங்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கதை நாம் கவனிக்கூடியதாக இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் இருந்து அவர் செய்த அற்புதங்களை கண்ணார பார்த்து கவனித்து வந்த சீஷர்களுக்குள்ளும் இந்த அவவிசுவாசம் இருந்திருக்கிறதை நாம் கவனிக்க கூடியதாக இருக்கிறது. சோ இதனாலே இந்த அவவிசுவாசத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் அல்லது இந்த அவவிசுவாசத்தின் அடையாளங்களை நாம் கண்டுபிடிப்போமால் இருந்தால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அகற்றி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது இன்று மட்டுமல்ல நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய ஜீவியம் வரைக்கும் நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் அல்லது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும் எபிரேயர் 11:6 சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். சோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். சோ இப்படி இந்த அவவிசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிற போது வேதம் முழுவதும் நாம் நெடுகவே பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில சம்பவங்களை, அதில் குறிப்பாக 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து அதனால ஏற்பட்ட விளைவுகளை அவைகளில் இருந்து நாம் பார்த்து ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இதனாலே நாம் கடந்து செல்வோம். சோ முதலாவதாக நாம் நோவாடு காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்திருந்தார். அவருடைய பேர் நோவா. அவர் மோசேக்கு முன்பாக வாழ்ந்தவர், இன்னும் ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இந்த நோவாவின் காலத்தில் ஆண்டவர் அவனை அழைத்து ஒரு பேழையை கட்ட சொன்னது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 300 முழ நீளத்தில், 50 முழ அகலத்தில், 30 முழ உயரத்தில் கோப்பியர் என்கின்ற மரத்தினால் அதை செய்யவும் உள்ளும் புறமும் அதற்கு கீழ் பூசவும் ஆண்டவர் சொன்னார். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லி கட்டின கப்பல் வேகமாக ஓடுகிறதுக்கு நோக்கமாக வைத்து கட்டப்பட்ட கப்பல் அல்ல. ஆண்டவர் கொடுத்த அளவு, கப்பலின் அளவு பாரத்தை தாங்கக்கூடியதாகவும் பாரத்தை தாங்கி தண்ணீரிலே இலகுவாக மிதக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் அந்த அளவை நோவாவுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கும் இந்த நவீன காலத்தில் கட்டப்படுகிற அல்லது செய்யப்படுகிற சரக்கு கப்பல்கள் எல்லாம் நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அளவின் பிரமாணத்தை ஆதாரமாக வைத்துத்தான் கட்டுகிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிலே கட்டப்படுகிற கப்பல்கள் தான் மிக இலகுவாக மிதக்கிறதும் அதிகமான பாரத்தை சுமக்கக்கூடியதாகவும் இருக்கிறதாக நாம் அறிகிறோம். ஆண்டவருக்கு மகிமையாகட்டும். சோ நோவாவு காலத்துல அப்படியான ஒரு 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 அளவை தான் ஆண்ட அவனுக்கு கொடுத்தார். சரி, இந்த நோவா கப்பலை இந்த புயலையை ஒரு வெட்ட வெளியிலே பட்ட பகல் நேரங்களிலே அவன் அதை செய்திருக்க வேண்டும். தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துலதான் ஒரு ஒளியான ஒரு சம பூமியில வைத்துதான் நோவா அந்த கப்பலை கட்டியிருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் அந்த கப்பலை கட்டுவதற்கு ஒரு வாரம் இல்ல, ஒரு மாதம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, பல வருடங்கள் எடுத்திருக்க வேண்டும் நோவா அந்த கப்பலை கட்டுவதற்கு. இந்த நோவா இந்த கப்பலை கட்டுவதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தான். அல்லது தேவன் ஒருவர் உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சத்தியத்தை அதன் மூலமாக அவன் வெளியிலே உலகத்துக்கு கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த கப்பலை கட்டும் போது அங்கே அதை சூழ இருந்த ஏராளமான ஜனங்கள் அதை வந்து பார்த்திருப்பார். ஒவ்வொருவரும் ஒரு கருத்து, ஒவ்வொருடைய வாயிலும் ஒரு அபிப்பிராயம். வாட் இஸ் திஸ், நோவாவுக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த கப்பல், எதற்காக இப்படி செய்கிறார் என்று மற்றவர்கள் கேட்கும் போதெல்லாம் நோவா சொல்லியிருப்பார், ஆண்டவர் ஜனத்தினால இந்த பூமியை அழிக்க போறார், எதற்காக, ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகினது என்றும், தேவனை ஜனங்கள் மறந்து வாழ்கிறார்கள் என்றும், மனம் போல வாழ்கிறார்கள் என்றும், இஷ்டம் போல பாவத்தில் புரளுகிறார்கள் என்று சொல்லியும், மனம் திரும்ப சொல்லி தேவா நியாய தீர்ப்பை தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். அந்த கப்பல் கட்டி முடியும் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன நாளிலே இருந்து அந்த கப்பல் கட்டி முடியும் வரைக்கும் நோவா தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது, இந்த உலகத்தை தேவன் ஜலத்தினாலே தண்ணீர்னாலே அழிக்க போகிறார், ஆகவே ஜனமே மனம் திரும்பு, உன்னை படைத்த ஒரு தேவன் உண்டு, உன்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு, உன்னை உருவாக்கி உனக்கு உருக்கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின ஒரு தேவன் உண்டு என்கின்ற தேவனுடைய வார்த்தைகளை நோவா ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த வெட்ட வழியிலே அங்கு கூடி வருகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டே இருந்தான். என்னுடைய விசுவாசத்தின்படி அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மற்றவர்கள் சொல்லப்பட்டு அது பூமி எங்கும் எட்டி இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு இருந்திருக்கிறது போல அன்றைக்கு விஞ்ஞான வசதி இருக்கவில்லை. ஆகவே இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு சம்பவத்தை பார்த்து கேள்விப்பட்டு விட்டால் ஜனங்கள் பொதுவாக சும்மா இருக்க மாட்டார். அதுவும் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தெய்வ பயம் அற்றவர்களாக காணப்படுகிறார். ஆகவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பார்த்து கேட்க அந்த ஜனங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டார். தெய்வ பயமற்ற அந்த மக்கள் நோவா இப்படி ஒரு பெரிய படகை கப்பலை கட்டுகிறான் என்றும், கடவுள் தேவன் இந்த உலகத்தை அழிக்க போறாராம், ஜலம் வந்து இந்த உலகத்தை அழிக்க போகுதாம், மாமிசமான எல்லாம் மாறப்போகுதாம் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தைகளை, ஐ மீன் நோவா சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அங்க ஒரு இடத்துல ஒருவர் ஒரு கப்பல் கட்டுகிறார், நாங்கள் அதை போய் பார்த்தோம், அவர் சொன்னதையும் கேட்டோம், சோ அன் சோ இப்படி கட்டுகிறாரு, இந்த ஜலத்தினால இந்த உலகத்தை அவர் அழிக்க போறாராம், அழிக்கும் போது தான் தப்பித்துக் கொண்டதுக்கு அதை கட்டுகிறாராம், நம்ம எல்லாம் இந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்ப எல்லாம், பாவத்தை விட்டு மனம் திரும்ப எல்லாம் சொல்லுகிறார், ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஒன்றை கட்டிக்கொண்டே இருக்கிறார், நாங்கள் அதை பார்த்தோம், அதை கேட்டோம் என்று சொல்லி ஒருவரை சிரித்திருக்கலாம் அல்லது நகைத்திருக்கலாம், அப்படி அந்த கதை பரவியே இருக்கலாம். சோ இதுல ஆச்சரியம் என்னவென்றால் இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வேலை திட்டத்தில் இருந்து அந்த கப்பலை கட்டி வெள்ள ஜலமும் பெய்து ஜனங்கள் அழியிற நேரம் வரைக்கும் கூட ஒருவரும் மனம் திரும்பதாக காணையில் ஒருவர் இப்படியான ஒரு கருத்தை சொன்னார், நான் அதை அங்கீகரிக்கிறேன். நோவாவுடைய பிரசங்கத்தினால் ஒருவரும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எப்படி நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கல. ஒருவேளை சம்பவம் அவன் சொன்ன பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக ஒருவேளை மறித்திருக்கலாம். ஆனால் உயிரோடு இருந்த ஒருவரும் மனம் திரும்ப அதைத்தான் நாம் அழுத்திக் கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தை அழிய போறது உலகம், மழை பெய்ய போறது. அது இன்னொரு காரியம் எல்லாரும் தெரியும், நோவா காலம் வரைக்கும் மழையே பெய்யல. ஆகவே அதையும் ஜனங்கள் நம்பவில்லை. ஆண்டவர் ஜனத்தினாலே இந்த உலகத்தை அழிக்க போகிறார். ஆகவே ஜனமே மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு தேவன் பக்கமாக மனம் திரும்பு என்று நோவா ஒரு தனி ஒரு மனுஷனாய் வருஷ கணக்கிலே செய்த பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தையை ஜலப்பிரளயம் வந்து அழிவு வரைக்கும் ஒருவரும் கூட நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவன் சொன்னதை கேட்டு விசுவாசித்த தேவன் பக்கமாக ஒருவரும் திரும்பவும் இல்லை. முடிவு அழிவு, முடிவு பரிதாபம். நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், ஜலப்பிரளயம் வந்து மனிதர்களெல்லாம் அழிகிற அளவுக்கு ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிக் கொண்டு இருக்கும் போது ஒருவேளை ஜனங்கள் சிந்தித்திருப்பார்கள், ஓஹோ அந்த இந்த இடத்துல ஒருவன் கப்பலை கட்டினானே, அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான், இந்த தண்ணி உயர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் அழிய போகிறோம் என்று சொல்லி ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனாலும் இட் வாஸ் டூ லேட். ஏனென்றால் தேவன் அந்த ஜனங்கள் நோவாவின் வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து மனம் திரும்பத்தக்கதான ஒரு டைமை, ஒரு நேரத்தை, ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் அவகாசமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து தேவன் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஒருவராவது மனம் திரும்பவில்லை, உயிரோடு இருந்தவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆகவே கடைசி நேரத்தில் ஒருவேளை அதை நம்பி அவன் சொன்ன வார்த்தை உண்மைதான் என்று அவர்கள் நினைக்கும் போதோ வழி எல்லாம் மூடப்பட்டாச்சு. அவர்தான் வாசிக்கிறோம் இல்லையா, கத்தர் நோவாவ உள்ள விட்டு கதவை அடைத்தார். எனக்கு இந்த நோவாட வேலையை வாசிக்கும் ஆரம்ப நாட்கள்ல ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. இது கேள்வி எல்லாம் அவவிசுவாசத்தின் அடிப்படையில் வாரது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு தான் தெரியும் என்ன அடிப்படையில் நமக்குள்ள வருதுன்னு சொல்லி. எனக்குள்ள வந்த கேள்வி என்னென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு காணப்படுற எல்லா மிருகங்களும் பறவைகளும் அங்கிருந்து தான் வந்திருக்கும். இவ்வளவு இது எல்லாவற்றையும் நோவா எப்படி உள்ள கொண்டு போனா, எப்படி இதெல்லாம் உள்ள போயிட்டு, யானையும் சிங்கத்தையும் புலியையும் கரடியையும் எப்படி இதெல்லாம் உள்ள கொண்டு போனான்னு யோசித்து பது தெரியாம விட்டு விட்ட நாட்கள் உண்டு. ஆனா பிறகு பிறகு நான் அதை வாசிக்கத்தான் புரிஞ்சு இல்லை தெரியுமா, நோவா ஒன்னே உள்ள கொண்டு போயிரு, நோவா யானையும் புனியும் உள்ள கொண்டு போயிரு, அது வந்து உள்ள போயிட்டு பாருங்க. என்னுடைய கருத்து, ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உள்ள வந்துச்சு. உலகினர் ஆமேசன் ஒருவர் இப்படியே சொன்னார், நகைச்சுவையார். ஒரு நாள் திடீரென்று பார்த்தால் சில சிங்க சொல்லிச்சாம், எனக்கு இங்க ஏதோ செய்யுது, அப்படி ஏதோ செஞ்சதெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உடனே டைரக்டாக வந்துச்சுட்டு புகழைய நோக்கி. இதுவரைக்கும் அது எங்கெல்லாம போய்கொண்டிருந்தது, பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டிருந்தது. ஆனா இப்ப ஒரு டைம் வந்துட்டு பாச்சுது, அந்த சிங்கத்துக்குள்ள ஏதோ செஞ்சிருக்கு, அந்த புலிக்குள்ள ஏதோ உள்ள செஞ்சிருக்குது, அது மனம் திரும்பி டைரக்டா எங்க வந்திருக்கு தெரியுமா, நோவாட பிழை நோக்கி வந்திருக்குது. ஹாலலூயா. அந்த பிழை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. விலங்கினவர் ஆமே சொல்லு. சோ சிங்கம் புலி கரடி எல்லாம் தானாக கூட்டம் கூட்டமாக, நான் நம்புறேன் அந்த காட்சி ஒரு அற்புத காட்சியா இருக்கும் இல்லையா, சோடி சோடியா வருது. எங்கப்பா போறீங்க, நாங்க போற இடத்துக்கு போறோம். அது பார்க்கும்போது அருமையா கற்பனை ஒளி பாருங்க. நேரம் வந்தபோது மிருகங்கள் பறவையெல்லாம் வருகுது, சோடி சோடியா வருது. எங்க போறோம், நோ வாக்கட்டின பிழைக்கு போறோம். அதான் நான் யோசிக்கிறேன், இந்த பிழைக்குள்ள வர சொல்லி நோவா மனுஷனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தான், ஒருத்தரும் வரல. ஆனா மிருகங்களும் பறவைகளும் உள்ளே போய் தப்பித்துக் கொண்டு பாருங்க, உள்ளே போனவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், வெளியே இருந்தவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள்.
அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தலப்பிள்ளையும் வரப்போகிறது, இப்படி ஆண்டவர் செய்ய போறார், ஆகவே ஜனம் திரும்பி மனம் திரும்பி கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசியுங்கள் என்று நோவா சொன்ன வார்த்தை அந்த ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. அந்த அவிசுவாசத்தின் முடிவு விளைவு அழிவு மரணம். அதை நான் சொல்லவா, ஒன்னு குறுந்தியில் 10 நான் வாசிக்கிறோம் இல்லையா, இவைகள் எல்லாம் நமக்கு அது எழுதப்பட்ட கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த சம்பவங்கள் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, நாம் மறக்க கூடாது. விசுவாசி ஆமே சொல்லுங்க. இன்றைக்கும் பாருங்க, ஜனங்களை பார்த்து நாம போய் மனம் திரும்ப, பாவத்தை விட்டு மனம் திரும்ப. ஆண்டவர் இந்த உலகத்தை அக்னியில் நான் அழிக்க போற, ஆண்டவர் இயேசு உனக்காக மறித்திருக்கிறார், மனம் திரும்பு, இயேசுடத்திலே வா, அந்த பிள்ளைக்குள்ளே வா என்று நாம் கூவி அழைத்தாலும், எதைதான் கத்தி கத்தி சொன்னாலும் ஜனங்கள் இதை விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனா அதன் முடிவு நாம் அறிந்திருக்கிறோம், நீங்க அறிந்திருக்க சரி ஆமை சொல்லும். சோ அவிசுவாசத்தின் முடிவு அழிவு, அவிசுவாசத்தின் முடிவு மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நான் வாசித்த எபிரேயர் 3 கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதுல பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல், முதல் அவருடைய இளைப்பாறுதலே, முதல் வார்த்தையை பார்த்தீங்க, இளைப்பாறுதலே பிரவேசிக்க முடியாமல் போய். சரி, இதை கொஞ்சம் நான் கவனிப்போமே, என்னை கவனிங்க தயவுசு. உங்களுக்கு தெரியும், முச்சடியிலே ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு என் ஜனங்களை எய்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வர உன்னை நான் தெரிந்து கொண்டேன் வா என்று சொல்லும் போது, அங்கு 3 ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற, 3:8 பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான அந்த தேசத்துக்கு நான் அவர்களை அழைத்து கொண்டு போறேன். நீங்க எல்லாம் வாசிக்கிறதுனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேரம் கவனி. 3:8 பாலும் தேனும் ஓடுகிற எமோரியர் வாசம் பண்ணுகிற, கானானியர் வாசம் பண்ணுகிற, ஏத்தியர் வாசம் பண்ணுகிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நான் என் ஜனத்துக்கென்று பார்த்து வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய ஜனங்களுக்கென்று தெரிந்து வைத்திருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் பார்க்க சிங்காரமான தேசம், நலமான தேசம், சிறப்பான தேசம், வளமுள்ள தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அப்ப காட்சி இல்லாத தேசம், அதுல செம்புகளும் பொண்ணும் வெட்டி எடுக்கப்பட்ட தேசம் என்றெல்லாம் ஆண்டவர் வர்ணித்து தேவன் வாக்குத்தி சொன்னாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை என் ஜனத்துக்காக நான் பார்த்து வைத்திருக்கிறேன், எழுத்தின் அடிப்பட்டத்தில் இருக்கிற என் ஜனங்களை அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போறேன், நீ என் ஜனத்தை வாழ்த்த வேண்டும், உன்னை நான் அதற்காக தெரிந்து கொண்டேன் சொல்லி சொன்னார் என்று சொல்லி, அவர் சொன்னபடியே ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எகிப்தில் இருந்து தன்னுடைய ஜனங்கள் என்ன செய்தார், வெளியிலே கொண்டு வந்தார். இதெல்லாம் நாம் படித்திருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காரியத்தை நீங்க விலகி கொள்ள வேண்டும், ஜனங்களை வெளியிலே எகிப்தில் இருந்து கொண்டு வர்றதுக்கு முன்னுமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாம் பாலந்தேனும் போடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல். ஆனால் நடந்தது என்ன? வனாந்தரத்தில் அவர்கள் பிணங்கள் விழுந்தது என்று எழுதப்பட்டது. வசனம் சொல்றது அவவிசுவாசத்தினாலே அவர்கள் கானானிலே ஆண்டவர் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கூக்குறிந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் தேசத்தை கொடுப்பதற்காய், ஒரு கானான் தேசத்தை கொடுப்பதற்காய் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இந்த கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடி வருகிற தேசத்துல வந்து இளைப்பார பண்ணுவதற்காய் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனா இடைநடுவிலோ அவர்கள் அவவிசுவாசத்தினாலே அதிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். ஆனால் இடைநடுவிலே வனாந்தரத்திலே அந்த சந்ததி முழுவதும் அழிந்து ஒளிந்தது என்று நீங்களும் நானும் வாசித்திருக்கோம் இல்லையா? 2 மனித தவிர மற்ற அவ்வளவு பேருடைய துணங்களும் அந்த வனாந்தரத்திலே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தமிழ் அதை திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமம் 13:14 அதிகாரத்துக்கு, அதுல இருந்து இந்த அவிசுவாசத்திற்குரிய 7 அல்லது 8 காரியங்களை, அதன் அடையாளங்களை அதில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன். அவைகளைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி நான் வாசித்த வசனத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை நாம் தேவனுக்கு முன்பாக சீதைக்கு பார்த்து கர்த்தர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்ல போறோம். எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்வோம் எண்ணாகமம் 13:14 வசனத்தை. சரி, இந்த 14 வசனத்திலே 13:13 நீங்க வாசித்து பார்த்தால் என்ன கவனி, ஆண்டவர் சொன்னாரு மோசியை பார்த்து, ஜனங்களில் இருக்க கோத்திரங்களில் இருந்து ஒவ்வொருவராக தெரிந்து, கோத்திரத்துக்கு ஒருவர் 12 பேரை தெரிந்து, நான் தெரிந்து வைத்திருக்கிற அந்த தேசத்தை பார்க்கும்படி இவர்களை அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 12 பேர், இந்த 12 பேரை தேவன் மோசைக்கு சொல்லி தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரும், இந்த 13 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 12 பேரும் நீங்க வாசித்து பார்த்த அவர்கள் அவர்கள் கோத்திரங்களுக்கு தலைவர்களாக இருந்திருக்கார். Those are the leader. They have to lead the people towards God. தேவனுக்கு நேராக தேவ ஜனங்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள், தலைகுனிய வேண்டிய ஒரு காரியம் இதுனா. Those are the leaders. அவர்கள் தேவனுக்கு நேராக ஜனங்களை நடத்த வேண்டியவர்கள். 12 பேரும் தலைவர்கள். சரி, இந்த 12 பேரையும் மோசே தெரிந்தெடுத்து சொல்லுகிறாரு, நீங்க இப்படியே தென்புறமா போய் மலைக்கு போய் சுற்றுப்புறங்களை பார்த்து தேசம் நல்லதா கெட்டதா வளப்பானதா இழப்பானதா அது நிலம் அப்படி, கடைசியாக சொன்னாரு அதன் கனிகளையும் பார்த்து அதுல இருந்து சில கனிகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விட்டார். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கு என்ன கவனிங்க. இவர்கள் இந்த 12 பேரும் போய் 40 days, ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல, அந்த இருக்கிற ஒருவர் இன்றைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானம் ஹெலிகாப்டர்ல போய் எல்லாம் படப்படன்னு பார்க்கணும், இல்லாவிட்டா ஹெலிகாப்டர்லும் போக தேவையில்லை, சேட்டலைட்ல இருந்து படம் எடுத்து தபக்கட்டு எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஈரான்ல தண்ணீர மிதக்கிற தீப்பெட்டிய கூட அமெரிக்க சேட்டலைட் படம் எடுக்கும். இது விஞ்ஞான உலகம். சோ அந்த நாட்கள் அப்படி விஞ்ஞானம் வளரவில்லை. ஆகவே 40 நாட்கள் அவர்கள் நடந்து தெரிந்து தேசத்தை காவலித்திருக்கார், தேசத்தை பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக எனக்கு தென்படும். அநேக காரியங்கள் இந்த 13-14 வருஷத்திலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 40 நாளும் நடக்கிறார்கள். இந்த 12 பேரிலும் 2 பிரிவு இருந்திருக்குது உள்ளே, ஆனா அது நேரம் வந்த போதுதான் வெளியில தெரிய வந்துச்சு. 10 பேர் ஒரு பக்கம், 2 பேர் ஒரு பக்கம். நான் கூட சொல்லட்டும், இந்த உலக நடைமுறையில எந்த பக்கம் பெரும்பான்மை இருக்குதோ அந்த பக்கம் சேர்ந்து கொள்வது மனித இயல்பு. அரசியலில் மாத்திரம் இல்ல, தேவ சபையிலும் அது நடந்திருக்குது, இனி நடந்து கொண்டே இருக்குது. நாம் காதுகளாலே கேட்கிறோம், கண்ணாலே பார்க்கிறோம். 12 பேரும் 40 நாளாய் நடந்து திரும்பி தேசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பார்க்க ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க எப்படி பார்க்கிறாங்க. இந்த பார்வையிலும் 2 விதமான பார்வை இருக்குது, ஒன்று விசுவாச பார்வை, மற்றது அவவிசுவாச பார்வை. உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ என்ன பார்வை வைத்திருக்கிற, நீ செய்கிற ஊழியத்தை குறித்து, தேவன் உனக்கு தந்த அநாதி திட்டத்தை குறித்து உன்னுடைய பார்வை எப்படி இருக்குது. யோசிக்க திங்க பாவத்தா, நான் சொல்றதை காதுனவன் கேட்க கடவுள். நாம் தேவ ஜனம்தான், இங்கே அழைக்கப்பட்டவர்கள். அது 12 பேர் தலைவர்கள். தேவன் தெரிஞ்செடுத்து அனுப்புறார், நான் என் ஜனத்தை கொண்டு போய் விட போறேன், அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை இவர்கள் பார்த்து வரட்டும். இவர்கள் சபைக்குள்ள இருந்தவர்கள். 12 பேரும் சபைக்கு, ஜனங்களுக்கு, தங்கள் கோத்திரங்களுக்கு தலைவர்களாக இருந்திருக்கிறார். 40 நாள் தேசத்திலே மலைகளிலும் குண்டுகளிலும் சமவெளிகளிலும் தோட்டங்களிலும் துறவுகளிலும் வீடுகளிலும் காடுகளிலும் நடந்து தெரிந்து அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். காத்திருக்கிறார்கள். அவர்கள் மறு செய்தி கொண்டு போய் தேவ மனுஷனுக்கு சொல்ல வேண்டும், தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பாரிய பொறுப்பை சுமந்தவர்களாய் அந்த தேசம் முழுவதும் நடந்து தெரிகிறார்கள், நடந்து தெரிகிறார்கள். இதை சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா, ஆரம்பத்திலே அவர்கள் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமனை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த தேசம் முழுவதும் நடந்து தெரியப்பா, யூ கோ அண்ட் வாக், நீ நடந்து தெரிகிற தேசம் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்தேன். இது எல்லாம் இந்த ஜனத்துக்கு தெரியும், இந்த தலைவர்களுக்கு தெரியும், இந்த தேவ ஜனத்துக்கு தெரியும். ஆனாலும் 40 நாள் நடந்து தெரிந்து அவர்கள் பார்த்த பார்வை, 10 பேர் ஒரு பார்வை பார்த்தார்கள், 2 பேர் வர பார்வை பார்த்தார்கள். இன்றைக்கு தேவ ஜனமாகிய நீயும் நானும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து என்ன பார்வை பார்க்கிறோம்? இன்றைக்கு தேவ சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க தேவனுடைய சபை இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கேட்டும் கண்டும் பார்த்தும் அறிந்தும் ஆராய்ந்தும் அது என்ன பார்வை பார்க்கிறது? இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த விசுவாச பார்வையில ஒரு கிட்ட பார்வையும் இருக்கு, தூர பார்வையும் இருக்குது. இந்த 10 பேர் குறுகின பார்வை பார்த்தாரு, ஆனா 2 பேரும் தூர பார்வை பார்த்தாரு. என்ன பார்வை பார்த்திருப்பார்கள்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின் பூமி இது, உன் ஜனத்துக்கு இதை நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, மோசேக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை உன் ஜனத்துக்கு கொடுப்பேன் என்று தேவ வார்த்தையின் அடிப்படையிலே ஊடுருவி பார்க்கிற தூர பார்வை இந்த தலைவர்களுக்கு இருந்திருக்குது. நீ ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு தேவ மனுஷனாக ஊழியக்காரனாக இருந்தால், உன்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்தாலும் கேட்டாலும் தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தூர பார்வை இருந்தே ஆகவே. சம்திங் வில் ஹேப்பன், நடக்கலாம் நடக்காமல் விடலாம், நடக்கிறதையும் நடக்காமல் விடுகிறதையும் வைத்து நாம் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் அல்ல. நாம் தேவன் மேலே என்ன அடிப்படையில் விசுவாசத்தை வைக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். முதலாவது எழுதப்பட்ட தேவ வார்த்தையின் படியிலே அடிப்படையிலே தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம். அடுத்தது தேவனால் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், உன்னை குறித்து அல்லது உன் குடும்பத்தை குறித்து அல்லது ஊழியத்தை குறித்து சபையை குறித்து தேவனால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற ஒரு தூர பார்வை, we should be have that. அது நமக்கு இருக்க வேண்டும் தூர பார்வை. அதுதான் ஒரு விசுவாச பார்வை. இன்னைக்கு சில சம்பவங்கள் சுத்தி நடக்கலாம், சூழல் நடக்கலாம், சில சம்பவங்கள் நம்மை டிஸ்கரேஜ் ஆகலாம், சில சம்பவங்கள் நம்மை மனமுடிவாக்கலாம், சில சம்பவங்கள் சோர்வு காக்கலாம், சில சம்பவங்கள் நமக்கு சோதனை போல தோன்றலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன் என்பதை நான் விசுவாசிக்கணும் பார். அது மட்டுமல்ல, கர்த்தராலே அவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும். உன்னை குறித்து உன்னை சுத்தி சூழ என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் நடக்காமல் விட்டாலும் உன்னை குறித்து தேவன் சொன்ன காரியம் நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தூர பார்வை உள்ளத்திலே உனக்கு இருக்க வேண்டும். அதுதான் விசுவாச பார்வை. உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆகக்கடும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், ஆவே ஆண்டவர் சொன்னார், உன்னை கடற்கரை மனதை போல பெருகப்பட்டு நட்சத்திரங்களை போல பருகப்படுது, நீ எழுந்து நடந்து இந்த தேசம் எங்கும் நடந்து தெரி, இதை நான் உனக்கு கொடுத்தேன், உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆபிரகாம் நடந்த அந்த பூமியில, அந்த கானான் தேசத்துல பல சந்ததிக்கு பிற்பாடு இப்ப இவர்கள் நடக்கிறார், மோசியினாலே அனுப்பப்பட்டவர்கள் நடக்கிறார். ஆனால் அவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பார்வை இவர்களுக்கு இல்லை. இவர்களுக்குள்ள இருந்தது அவ விசுவாசம். ஆகவே இவர்கள் அந்த விசுவாச பார்வையை தூர பார்வை இவர்களால் பார்க்க முடியலை. ஒரு காரியத்தை சொல்றோம் கவனி, இந்த இருபத்தி எட்டு இருக்க படி பதிமூணு இருபத்தி எட்டு பதிமூணு இருபத்தி எட்டு.
ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள்
பலவான்கள்,
பட்டணங்கள் அரணிப்பானவைகளும்
பட்டணங்கள் அரணிப்பானவைகள்
மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது.
மிகவும்
அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம்.
ஏனாக்கு குமாரை கண்டோம். ராட்சத பிறவிகள் அவர்கள், பட்டணங்கள் அரணிப்பார்கள், அவர்கள் மிகவும் பெரியவர்கள். கீழே வாசித்து பார்த்தால் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போனோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் எங்கள் பார்வைக்கும் அப்படித்தான், நாங்கள் அவளுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம். இந்த 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 இருபத்தி எட்டாம் வருஷம் எப்படியாக ஆரம்பிச்சு, ஆனாலும் அதற்கு முன்னே நீங்கள் அந்த தேசத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வர, தேசம் நல்ல தேசம், அதன் நிலம் நல்லது, அதன் பட்டணங்கள் அரணிப்பாக இருக்குது, அருமையான தேசம், பாலும் தேசம் ஓடு தேசம், நல்லது நல்லது நல்லது. ஆனால் தேசத்தை குறித்து பொசிட்டிவாக சொல்லி போட்டு இருபத்தி எட்டாம் வருஷம் சொன்னா என்ன சொன்ன, ஆனாலும் இதற்கு அங்காலே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்து. தேசத்தை குறித்து இவர்கள் சொன்னது சரி, தேசம் இப்படிப்பட்டது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனா இருபத்தி எட்டாம் வசனத்தில் வரும் போது ஆனாலும் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது. அங்கே இருக்கிறவர்கள் பெரியவர்கள், ஏனாக்கு குமாரர்கள் ராட்சத புறவிகள் எல்லாம் அவங்க இருக்கிறார்கள், பட்டணங்கள் அரணிப்பா இருக்குது, அவர்கள் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது, நாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனாலும் ஆனாலும் இந்த ஆனாலும் கொஞ்சம் போனாலும் நல்லதுதான். இதை சில பேர் சொல்றான், ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று நாம் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த வியாதி என்னை விட்டு போகும். சரி சில சொல்ற, ஏசு கிறிஸ்து சர்வ வல்லம் உள்ள ஆண்டவர் என்பதை நான் நம்புறேன், ஆனாலும் இந்த பிரச்சனையை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் குடும்ப பிரச்சனை தீருமோ. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் குடும்ப பிரச்சனை நீங்குமா? அன்சோ அன்சோ ஆனாலும் நீ எதை விசுவாசிக்கிறாய் அதன்படியேதான் உனக்கு ஆகிறது. உலகின ஒரு ஆமை சொல்லு, நாற்பது நாற்பது நாட்களாய் சுத்தி தெரிந்து அவர்கள் சுமந்து வந்த பதில் இம்பாசிபிள், சாத்தியமாகாது. நாம் அந்த தேசத்திலே போய் வாழ முடியாது, ஏனென்றால் அங்கு இருக்கிறவர்கள் தான் பெரியவர்கள், கட்டணங்கள் அரணிப்பா இருக்குது, நாம் அங்கு வாழ முடியாது, நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் சிவந்த சமுத்திரத்தின் வச்சு பார்வோடைய பலத்த சேனை, அந்த நாட்களில் பெரிய வல்லரசன் அவங்க தான், பெரிய பார்வன் தளத்தில் இருந்த எல்லா சேனைகளையும் அனுப்பினானான், பெரிய சேனை, பயிற்றுவிக்கப்பட்ட பெரிய சேனை, ரதங்களோடும் குதிரைகளோடும் கட்ட 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 கண்டு வருகிறது கொள்ளுவதற்கு. நிராயுத பாணியலாக இருக்கிற தேவ ஜனங்களை கொல்லுவதற்கும் அழிக்கிறதற்கும் வல்லரசு ஈந்து தேசத்தின் சிரேஷ்ட படை தொடர்ந்து வருகிறது. இஸ்ரவேலர்கள் அழிக்கிறது கொள்ளுறது அவங்களுக்கு ஒரு லேசான காரியம், ஆனால் அந்த பலத்த சேனையில் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஆனால் இதே ஜனங்கள் கானான் தேசத்துக்கு கிட்டே வந்து மோசேயினால் அனுப்பப்பட்டு அந்த தேசத்தை பார்த்த போதும் அதையெல்லாம் மறந்து போய்விட்டார், அதையெல்லாம் அவர்கள் மறந்து போய்விட்டார். அவவிசுவாசம் அவருடைய இருதயத்தை ஆட்கொண்டது ஆட்கொண்டது. முடிவு என்ன, முடிவு என்ன? இவர்கள் அவர்கள் இந்த பத்து பேருடைய அவவிசுவாசத்தின் விளைவு என்ன?
என்பதை குறித்துதான் நாம் பார்க்க போறோம். 14 முதல் 14 முதல் வசனத்தை படி.
அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
ஜனங்கள் எல்லாரும்
வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றார்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருந்திருக்க வேண்டும். அந்த டைமில் 20 லட்சம் பேர் இருந்திருக்கணும் சொல்றாரு.
இங்க வேதம் சொல்றது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் மட்டுமல்ல, இராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் இந்த அழுகை? எதன் அடிப்படையிலே இந்த கூக்குரல்? அவவிசுவாசத்தின் அடிப்படையிலே எழும்பின அழுகுரல்கள் இரவு முழுவதும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயகோ, ஏன் இந்த அழுகை? ஏன் இந்த கண்ணி? ஏன் இந்த புலம்பல்? தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசியாதபடியால் அவவிசுவாசத்தின் அடிப்படையிலே எழும்புகிற ஒரு கூக்குரல்வாய். தேவ ஜனம், தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மார்தட்டி கம்பீரிக்க வேண்டிய ஜனங்களோ மறுபக்கமாய் திரும்பி அவவிசுவாசத்தினாலே நிரம்பி தங்களையும் கெடுத்து தேவனையும் துக்கப்படுத்தி குழப்பம். ஏன் இந்த கூக்குரல்? ஏன் இந்த அழுகை? இரவு முழுவதும் ஜனங்கள் நித்திர கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள்.
அதுக்கு கீழே வாசித்து பாருங்க, ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தார் கர்த்தர்?
இத்தனை நாங்கள் மடித்திருக்கலாமே, ஏன் கூட்டிட்டு வந்தார்? அங்கே செத்திருக்கலாம் எகிப்திலே, ஏன் இங்கே கொண்டு வந்தார்?
இந்த முதலாம் வசனத்தின்படி அழுகையும் கூக்குரலும் எதனாலே, எதன் அடிப்படையிலே, எதனால், எதன் அடிப்படையிலே? அவவிசுவாசத்தினாலே ஏற்பட்ட ஒரு விளைவு என்று நாம் எல்லாரும் கண்டுகொள்றோம் இல்லையா?
இன்னைக்கு சம் பீப்புள் ஆர் கிரைம், வை? பிகாஸ் ஆஃப் தே அன்பிலீவ். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், தேவன் அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தமும் அந்த தேவன் கொடுத்த தீர்க்கமும் நிறைவேறதுக்கு முதல் சின்ன சம்பவம் நடக்கத்தான் செய்கிறது.
ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தை தரலாம், வாக்குத்தத்தை தரலாம், அதையெல்லாம் மாலப்பத்தில் ஊசி போல இருக்கும் போது நாம நினைக்க கூட.
அப்படி இங்க இருக்கல, தேவ ஜனங்களுக்கு அப்படி இருக்கல. வேதம் முழுவதும் நாம வாசித்து பார்த்தா அப்படி ஒன்றும் நடக்க இல்லை.
தேவ ராஜ்யத்தின் வழி நேரானது, சிறப்பானது, மேன்மையானது, ஆனால் அது இலகுவானதல்ல என்பது தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளவர்.
பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நல்லதுதான், ஆனால் அதன் வழியோ கடினமா இருக்குது.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னி சூழலில் இருந்து ஆண்டவர் 4 ஆளாய் அதுக்கு நின்று அவரை பாதுகாத்தார் சொல்லி நாம் வாசிக்கிறோமே. என்னுடைய கேள்வி,
அந்த அக்னி சூளைக்குள்ள இருந்து காத்த ஆண்டவருக்கு அந்த அக்னி சூளைக்குள்ள போடாமலே காத்திருக்கலாம். சிந்தி, நான் சொல்றது, அக்னி சூளையிலிருந்து 3 தேவ மனிதர்களையும் 4 ஆளாக அவருடைய சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருந்ததுன்னு சொல்லப்படும். அவர்கள் சால்வையில கூட, அவர்கள் டிரஸ்ல கூட, நெருப்பின் பாசல கூட இருக்கிறேன்னு சொல்லப்படும். அந்த 3 பேரையும் அந்த அக்னி சூடு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூடையில தூக்கி கொண்டு போனவங்க கிட்ட போறதுக்கு ஒரே ஆக்கள் அவுட், பல சாலிகள், பயங்கர சாலிகள், தூக்கி கொண்டு போக எல்லாரும் அவுட். ஆனால் அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சுவாலி சூழல இருந்து ஆண்டவுடைய கரம் காத்ததே ஏன்? அக்னி சூளைக்குள்ள போகலாக போடாமலே ஆண்டவர் அதுக்கு முன் பாதுகாத்திருக்கலாமே. முடியும், தேவனாலே கூடும். ஆனால் அப்படி அவர்கள் போடப்பட்டபடியால் தான் நாம் ஆண்டவுடைய அற்புத கரத்தை நாம் பார்க்கக்கூடிய இருப்பார். உன்னை குறித்து ஒரு தீர்க்கம் சொல்லப்பட்டிருக்கலாம், உனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கலாம், ஆனாலும் அதை அடைவதற்கு சில சிற்சில கடினமான சூழ்நிலைகள், சாலைகள் வழியாய் நாம் பிரயாணம் செல்ல வேண்டிய நேரிடும். அங்கேதான் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க ஆசைப்படுகிறார். அங்கேதான் நம்முடைய ஃபெய்த், அங்கேதான் நமக்கு நம்முடைய விசுவாச நரம்புகளை முறுக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
எபிரேயர் 11 நாம் படிக்கிறோம் இல்லையா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜாக்களை முறியடித்தார்கள்.
மனிதர்களை உயிரோடு எழுப்பு. சோ அதே அதிகாரம் ஒரு பாதி வந்தபோது மறுபக்கம் திரும்ப. நல்லா கவனி, என் எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாசத்தின் படியா காணப்படும். விசுவாசத்தினாலே ஆவேல இருந்து போய்கொண்டே இருக்கு. அவன் மேன்மையான காணிக்கையை செலுத்தினான். ஆபிரகாமை குறித்து, நோவா குறித்து, புட்பிதாக்களை குறித்து, தீக்கு தச்சனை குறித்து சொல்லிக்கொண்டே வரார். விசுவாசத்தினாலே அப்படி செய்தார்கள். விசுவாசம் வீர சாகசங்களை புரியும் என்பதை அங்க நான் பார்க்கிறேன். அதே ஆசிரியர், அதே எழுதின தேவ மனிதன் தேவ ஆவினாலே இடையில வரும்போது மறுபக்கத்தை திருப்புறார். விசுவாசத்தின் மறுபக்கத்தை, ஒரு பக்கத்துல விசுவாசத்தினால எப்படி இப்படி நாம் செய்தார்கள், மறுபக்கம் வரும்போது விசுவாசத்திற்காக தங்கள் உயிரையும் கொடுத்தார். விசுவாசத்திற்காக கல்லாலே எறியப்பட்டார்கள், விசுவாசத்துக்காக வாளாலே அறுக்கப்பட்டார்கள், விசுவாசத்துக்காக மலைகளிலும் குன்றுகளிலும் அலைந்து திரிந்தார்கள். சொல்லிப்படி கீழே சொல்லும், அதுக்கு கீழே சொல்லப்படுறது அருமையா இருக்கும் அந்த வார்த்தை. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கு. ஆண்டவருக்கு இந்த வார்த்தை இருக்க நன்றி சொன்ன, அதெல்லாம் சொல்லி போட்டு கீழே சொல்லப்படுறது. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்ச ஒரு சத்தியம் தெரியுமா, உண்மை விசுவாசிகளுக்கு இந்த உலகம் பாத்திரமானது அல்ல. பாத்திரமானது என்ற அர்த்தம் என்னங்க, இந்த உண்மையான விசுவாசிகளுக்கு இந்த உலகம் ஏற்றது அல்ல. ஏனென்றால் இதை விட மேன்மையான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்க. இந்த உலகம் அவளுக்கு பாத்திரமா இருக்க ஏற்றதாக இருக்கிறது. அப்படி ஏற்றதாக இருந்திருக்குமா, இருந்தால் இந்த உலகம் அப்படியான ஒரு தண்டனை அவளுக்கு கொடுத்திருக்காது. விசுவாசத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்திற்காக அவர்கள் வாளாலே அறுக்கப்பட்டார்கள், கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார்கள், பிள்ளைகளை உயிரோடு சாக கொடுத்தார்கள், குறைவுகளை அனுபவித்தார்கள், மலைகளிலும் குகையிலும் குகைகளிலும் இன்றை குருடம் நாளை குருடம் இன்றை குருடம் நாளை குருடம் என்று சொல்லி பரதேசிகள் போல அலைந்து திரிந்தார்கள். ஏன், பிகாஸ் ஆஃப் தி ஃபெய்த், தேவன் மேல வைத்த அந்த உயர்ந்த உன்னதமான பெரிய விசுவாசத்திற்காக இப்படி ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு இருக்க இன்றைய விசுவாசியம் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுல பாடுநிறுத்தேன் பண்ண, என்ன ஜெபம் பண்ண, என்ன ஆராதனைக்கு போய், என்ன ஊழியத்தை செஞ்ச, என்ன நான் கேட்டது கிடைக்கல. கொடுவோம் இப்படி எங்க யாரு தீரும் எம்மன்றாட்டாண்டோ கேட்கல. இது இன்றைய விசுவாசம். அன்று அவ கூட விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு போல இந்த மாத்தேஸ் ரத்த சாட்சியோட அந்த சீடி ஓடு பார்த்தேன். ரஷ்யாவில் கம்யூனிசம் வந்தபோது அநேக தேவருடைய பிள்ளைகள் தங்கள் விசுவாசத்துக்காக மறித்தார். அந்த கம்யூனிசம் மொஸ்கோ ரஷ்யாவில் மாத்திரமில்ல, அது போலந்து ருமேனியா போன்ற தேசங்கள் எல்லாம் படர்ந்தது. கிட்டத்தட்ட 25 தன் விசுவாசத்திற்காக ரிச்சர்ட் உம்பிராண்டனுக்கு என்ற ஒரு தேவமன்னர் ருமேனியா தேசத்துல காவல் வைக்கப்பட்டார். 25 பயங்கர சித்திரவதை அனுபவம். 25 ஒரு குற்றம் செய்யல, செய்த குற்றம் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக தெய்வம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணது. இந்த குற்றத்துக்காக 25 கடூரிய சிறத்தன சித்திரவதை, அந்த புத்தகத்தை அவன் பட்ட சித்திரவதைகளை சிச்சிர நேரங்கள் மனித மனத்தை சாப்பிட வைத்து விவரிக்க முடியாத காரியம். 25 ஏன் இந்த சித்திரவதை, சில அரசியல்வாதிகள் சிறை 25 நெல்சன் மண்டேலா என்பவர் தென்னாப்பிரிக்காவில் சிறையில் இருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு பொலிட்டிஷியன், அதுக்கு பிற்பாடு அந்த தேசத்தில் அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தார். ஆனா இவர்களோ தங்கள் விசுவாசத்திற்காக உலகம் அவளுக்கு பாத்திரமா இருக்கிற 25 சிறைவாசம் எதற்கப்பா, பிகாஸ் ஆஃப் தி ஃபெய்த், இயேசுவை மறுதலை இன்றைக்கு உனக்கு விடுதலை. ஆனால் 25 சிறை பயங்கர சித்திரவதை, உறங்காத இரவுகள், பயங்கரமான படுகுழிகள், பயங்கர வியாதிகள், தனிமைகள். அந்த நாட்களிலே ரஷ்யாவில் கம்யூனிசம் வந்தபோது கிறிஸ்தவங்களை பிடிச்சு அந்த பண்றதுக்காக இயேசு உயிரோடு இல்லை, இயேசு செத்து போனார் அப்படி என்று சொல்லி சில விசுவாசத்தை குலைக்கிற கெடுக்கிற வார்த்தைகளை டேப்ல பதிச்சு ஹெட்போன் போட்டு வச்சு விடுவார்கள். அந்த வார்த்தைகள் திரும்ப 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 அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுட்டே இருக்கணும். இதை கேட்க 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 தொடர்ந்துள்ள கேட்க 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 மனித மனம் பாதிக்கவும் பாதிக்கப்படவும் அவைகளை ஏற்றுக்கொள்ளவும் இடம் உண்டு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தங்கள் விசுவாசத்தை காத்து ஆண்டவர் இயேசு மேல வைத்த விசுவாசத்துக்காக தங்கள் ஜீவனையும் வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள் ஏராளமாக காணப்படுகிறார். ஆனால் நமக்கோ நம்முடைய விசுவாசமோ ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுல ஒன்று கொண்டு 15 மதியத்தை நாம் பார்க்கிறோம். இம்மைக்கு மாத்திரம் நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சால் நம்மை போல பரிதாபமானவர்கள் ஒருத்தரும் இல்லையா? இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை தரணும் ஆண்டவர், இந்த உலகத்துல நல்ல ஒரு வீடு தரணும் ஆண்டவர், இந்த உலகத்துல நான் விரும்புற ஒரு பெண்ணும் ஆணும் எனக்கு கிடைக்கணுமா தரணும் ஆண்டவர், இந்த உலகத்துல யார் எல்லாம் சுகமாகணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது தரணும், இதை தரணும், இதற்காக நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்றேன். இது ஒரு தப்பு இல்லை, ஆனா இதற்காகவே நாம் ஆண்டவரை நம்புவோமா இருந்தால் இதை பார்க்க ஒரு அவவிசுவாசி மேல் என்று வேதம் சொல்லும். நாம் பரிதாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று வேதம் வர்ணிக்கிறேன். அந்த பரிதாபம் அவவிசுவாசம் இது ஒரு கொடிய பாவம், ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பொல்லாத பாவம். இது இலகுவில வெளியில தெரியாது, அவவிசுவாசம் இலகுவில வெளியில தெரியாது. ஆனா ஒரு நபரை உற்று நெருங்கி கவனித்து பார்த்தால் அதை கண்டுபிடிக்கலாம். இது எப்படி நான் வாசித்த எப்படி 3 அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்றது, அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதுல பிரவேசிக்க கூடாமல் போகுது. அவவிசுவாசத்துக்கு அவங்க காணான் தேசத்துல போக முடியல, அவங்க காணான் தேசத்துல போக வேண்டிய ஜனங்கள், அவங்க காணான் தேசத்துல வாழ வேண்டிய ஜனங்கள். ஆனா தேவ ஜனங்கள், தேவ மகிமை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லத்தில் பெற்ற தேவ ஜனங்கள் தான் அந்த பரம காணானத்தை காணானை அனுபவிக்க அனுபவிக்க முடியாம போது, ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்த அவவிசுவாசம். இன்றைக்கு தேவ ஜனம் நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய ஜீவியத்தில் அவவிசுவாசம் காணப்படுது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எப்படி ஆண்டவரை பார்க்கிறோம், என்ன நோக்கத்தோடு இந்த பூமியிலே தேவையான காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை நெருங்குறோமா, அல்ல இதை விட மேன்மையான காரியங்களை நோக்கமாக வைத்து தேவனை நெருங்குறோமா? 3 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அதுக்கு 2 வசனத்தை பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னங்க, இந்த பூமிக்குரிய எல்லாம் கீழானவை. ஐ டெல் யூ அகைன் வித் எ போல்ட் ஹார்ட், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கீழானவை. பரலோகத்தையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்து கம்பேர் பண்ணும் போது இந்த உலகத்தில் காணப்படுற மேன்மையானவர்கள் மேன்மை என்று கருதப்படுறதெல்லாம் கீழானவர்கள். The Bible says very clearly, we cannot change the way, that the way can change our life. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானா, எங்க எழுந்தோம், ஞானஸ்தானத்தின் போது பாவத்துக்கு மறித்து இயேசுவோடு உயிரோடு எழுந்தோம். அப்படி உயிரோடு எழுந்தனா பூமிக்குரியவர்கள் அல்ல, அதை விட மேன்மையானவர்களை நாடுங்கள் தேடுங்கள் சொல்லப்படுது. இந்த மேன்மையானவர்களை நாடி தேடித்தான் எபிரேயர் 11 அதிகாரத்திலே தங்கள் விசுவாசத்தை காத்து அந்த விசுவாசத்துக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் சொன்னா பாரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிற்சில காரியங்கள் நடக்கல, சில சில பிரச்சனைகள், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அம்மா அக்கா அண்ணா தம்பி தான் சொல்லும், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் ட்ரூத். பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், நான் இதை சொல்லல, ஆனால் நமக்கு சத்தியம் இருக்கு. இப்ப நாம நம்ம வாழ்க்கையில நிஜமாக நடக்கிறத நம்புறதும் பார்க்க நாம் தேவனுடைய வார்த்தை அதை கூட நம்பலாம். இன்றைக்கு போறோம் வீட்டு டிவியை பார்க்கிறோம், நான் நீஸ்வரன் நாளைக்கு பிளஸ் எடுத்துக்கிறார். நாளைக்கு நாம கால விளம்பரம் என்ன செய்வோம்? இரவு அதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பெல்லாம் எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு காலமே எடுத்து போட்டு வரும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிட்வொர்க் வந்து சரியான மழை நம்பிடும். நம்பிடும். நீங்க யாராவது எடுத்து நியூஸை பார்த்துட்டு மற்றபடி யார்டையும் கோல் பண்ணி கேட்டுருக்கீங்களோ, என்னப்பா டொனஸ்டாக் மழை பெய்யும் தானே அல்லது சின்ன கொடுத்தானே யாரும் கேட்டுருக்கீங்களா? இல்ல, நம்பிடும். ஏ அங்க செய்தி வருது, நியூஸ்ல சொல்றாங்க டொனஸ்டாக் அதை நம்பிடும். விசுவாசம் இந்தோனேஷியாவில் ஜகர்த்தாவில் பயங்கரம் வெள்ளம் என்று நான் நியூஸில் பார்த்தேன். அதை நம்ம பார்த்துட்டு வரல. அதாவது எனக்கு அங்க இருக்கிற ஒருவர் கோல் பண்ணி சொல்லவும் இல்லை, நான் அதை நம்புறேன். என்ன செய்தி? இட் இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் ட்ரூத். நடக்கிற சம்பவம் உண்மைதான், ஆனா அதை விட மேன்மையான ஒரு சத்தியம் எனக்கு இருக்குது. ஐயா எனக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த பைபிள் சேஸ் அவருடைய தழும்புகளாலே குணமானி. எதை நீ நம்ப போற? இட் இஸ் அப் டு யூ. சில பேர் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் சொல்ல கேட்டிருக்கு, இந்த வியாதி எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. சரி, அதுக்கு ஒரு கோட்டேஷன், பைபிள் கோட்டேஷன். யாரு இந்த பவுசுன்னா தானே இல்லையா, என் சரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், சில பேர் வியாக்கியானம் அவர் வியாதி என்று சொல்லி எனக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லி அவர் பைபிள் சொல்லுது அவர் முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை முள்ளே எடுத்துக்கொள்றேன். அது வியாதியோ அல்லது அவருக்கு இருந்த சரீரம் பலவீனமோ அல்லது அவருக்குள்ளதாக இருந்தபடியாலோ வாட் எவர் ஆயிடணும், வாட் இஸ் இட், பட் பைபிள் சேஸ் அது ஒரு முள்ளன்னு சொல்லி அதை கோட் பண்ணுவார். அவளுக்கு ஒரு முள் இருந்தது தானே, ஆகவே இந்த வியாதி எனக்கு இருக்கு, இது நான் சாகம் வரைக்கணும். இப்படி நாம சொன்ன என்ன, எப்படித்தான் ஜெபம்னாலும் வியாதி நம்ம விட்டு போகவே போகும். நாம தான் நம்பி வச்சிருக்கோமே. இரு, நீ என்னோட சாகம் வரை, என் கூட்டாளியே, என் உத்தம கூட்டாளியே, நான் உன்னை விட்டு புலகிறது இல்லை, நீ என்னை விட்டு போறது இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா வாசம் பண்ணும். மரணம் என்ன பிரிக்கும் வரைக்கும் நீ என்ன பிரியக்கூடாது. அப்படி சொல்றேன், அப்படி சொல்லாம சொல்றேன். குக்குரல் அழிவு எதனால் ஏற்பட்டது? அவவிசுவாசத்தினால். சோ அவவிசுவாசத்தின் முதலாவது வெளிப்பாடு குக்குரல் அழிவு. ஒருவேளை அப்படி எனக்கு கேப்பீங்க, என்ன பிரதர் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, நான் அழுத தப்பா? நோ, ஆனா நீ என்ன அடிப்படையில் அழுகிற என்பதுதான் முக்கியம். என் பிரச்சனை என்ன வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான், அது என்ன உடைக்குது, நான் அழுகிறேன், ஆனா நீர் அதை தீர்த்து வைப்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இங்கே சூழ்நிலை மாறி இருக்கு. அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஜனமெல்லாம் புலம்புது, கூப்பிடு இரவு முழுவதும் they were crying, weeping. சில சம்பவங்கள் சிற்சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது, உள்ளத்தை உடைக்குது, இருதயத்தை உடைக்குது. உண்மை நாம அழுகிறோம், தப்பு இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பதில் ஆண்டவரிடத்தில் உண்டு. இந்த நோய் பெரிதாக இருக்கலாம், ஆனா இயேசு அதை குணமாக்குவார். பிரச்சனை உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனை பார்க்க என் ஆண்டவர் தெரியவர். இப்படியான சம்பவங்கள் இன்றைக்கு என்னை சுத்தி நடக்குது. ஆனா என்னை குறித்து அன்றைக்கு ஆண்டவரோட தீக்கம் தந்திருக்கிறாரு, ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்காரு, அதை எப்படியாவது நிறைவேற்றுவாரு. இப்ப இதை தாங்கவும் இதை நிற்கலவும் கர்த்தர் எனக்கு பலம் தருவாரா? திஸ் இஸ் ஃபெய்த். இது விசுவாசம் அல்லது விசுவாச வாழ். அழுகுரல் அவவிசுவாசத்தின் ஒளிப்பால், கூக்குரல் அவவிசுவாசத்தின் அடையாள். நம்பர் ஒன். இரண்டாவது, இந்த அதிகாரங்களை நாம் 13-14 அதிகாரத்தில் 8 காரியங்களை நான், ரூத் வயல்ல போய் புறக்கி தட்டி கொண்டு வந்து கொடுத்தால் நகும். அதுபோல இந்த வேதம் என்கிற வாயில் நானும் சென்று புறக்கி தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். சில காரியம் அதைத்தான் நான் உங்களை சொல்லிட்டேன். நம்பர் ஒன், முதலாவது அவிசுவாசத்தின் அடையாளங்களில் முதலாவது அழுகையும் கூக்குரல். இரண்டாவது அவிசுவாசத்தின் அடையாளம் என்ன உண்டா? வாசிங்க 14:27. அந்த 14:13 வச்சிருங்க. 14:27 சீக்கிரம் படி. 14:27 யாத்ரா.
எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை,
எனக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொல்லாத சபையார். ஹலோ, எனக்கு உங்களோட பைபிள் எல்லாம் இப்படி இருக்குதா? எனக்கு விரோதமாக முறுமுறுத்த பொல்லாத சபையார் அப்படி இருக்குதா? ஹலோ, இருந்தா ராமே சொல்லு. இரண்டாவது அபவிசுவாசத்தின் அடையாளங்களில் நம்பர் 2, முறுமுறு. இது நான் உங்களுக்கு பரிசா சொல்ல உலகப்படுத்த வேண்டிய அவசியமே. எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பு. அப்படியானால் முறுமுறுப்பு எல்லாம் தேவனுக்கு விரோதமானது. ஒருவர் இப்படியா சொன்னார், எங்க முறுமுறுப்போ அங்க பிசாசு சுறுசுறுப்பா. முறுமுறுப்பு எதை கிடைத்தாலும் முறுமுறுப்பு. இங்க பாருங்க, ஆறு தேவ ஜனங்கள் ஆண்டவர் அதை கேட்டார். ஆண்டவர் இந்த மோசேட லைஃப் எடுத்து நாம் பார்க்கும் போது பல இடங்கள் ஜனங்கள் அவனை குறித்து முறுமுறுத்திருக்காங்க. பல இடங்களில் அவனை குறித்து ஜனங்கள் முறுமுறுத்திருக்காங்க. அந்த இடங்கள் எல்லாம் கத்தர் அவனை காத்திருக்காவிட்டால் ஏற்கனவே சரி, எத்தனையோ இடங்கள்ல கல் எடுத்திருக்க கத்தர் வழிபட்டார். கத்தர் எல்லாம் பார்க்க தேவ ஊழியர்களை கத்தர் தான் காக்க. சோ அவிசுவாசத்தின் இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு. இங்க நாம் பார்க்கிறோம் இல்லையா, இந்த 14 அதிகாரத்தின் 2 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்துல செத்து போன நிலமா இருக்கு, விட்டுருக்கலாமே அங்கே, இந்த வனாந்திரத்துல நாங்க செத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படி எங்கள் பஞ்சாதிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும்படிக்கு கத்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? God had a mistake. இதுல அவங்க சொல்லாம சொல்றது தெரியுமா, ஆண்டவர் ஒரு பெரிய தவற விட்டுட்டாரு, கொலைய செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? எய்த் தேசத்துல எங்களை விட்டுருக்கலாம், இங்க எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. இதான் அவங்க சொன்னார், அங்கே நாங்க செத்த நலமா இருக்கும், ஏன் இங்க எங்களை கொண்டு வந்தார்? சோ இது தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு மட்டுமில்ல, தேவ ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாகவும் முறுத்திருக்கார். இதையெல்லாம் வச்சு அனுமானிச்சு ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன், அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். என்ன நடக்கு சரிப்படுத்துக்கு வசனம் நேரம். தேவனுக்கு பயப்படுபவர்கள் தான் தேவ ஊழியர்களுக்கு பயப்படுவார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படுவார். It is truth. It's not true, it is truth. So, முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், ஏன் நீங்களை கொண்டு வந்தீங்க? அங்கே விட்டுருக்கலாம், எகிப்து தேசத்துல நாங்க செத்துருப்போம், ஏன் நீங்க எங்களை கொண்டு வந்தீங்க? முறுமுறுப்பு. என்ன கவனிங்க, அவவிசுவாசத்தின் அடையாளங்களில் ஒன்று முறுமுறுப்பு. நீங்க கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ளே அல்லது எனக்குள்ளே அவவிசுவாசம் தூக்கி நிற்கும் போது என் வாயிலிருந்து முறுமுறுப்பு வருது. சில பேர் நீ கவனிச்சு பாருங்க, அவங்க எது கருத்தாலும் முறுமுறுக்காங்களா, அவளுக்குள்ள அவிசுவாசத்தை நாள் வந்துச்சு. இட் இஸ் கிளியர். நம்பினா நம்புங்க, நம்ம பாட்டாவது. அவவிசுவாசத்தின் இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் முறுமுறுப்பு. என்ன அநேக அறிவுதான் நேரம் கிடைச்சது. மூணாவது என்னவென்றால், நான் வாசிப்போம் 14:9 படிங்க. 14:9
கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள்.
கலகம் பண்ணாதீர்கள். மூணாவது காரியம் அவவிசுவாசத்தின் அடையாளங்கள்ல மூன்றாவது நம்பர் 3, கலகம், குழப்பம். சும்மா இருந்த தேவ ஜனங்க கொண்டு வந்தாங்க செய்தி, கொண்டு வந்தாலும் வந்தாங்க எழுந்துச்சு கலனம், தேவனுக்கு விரோதமாக, தேவ ஊழிகளுக்கு விரோதம், குழப்பம். சபை தேவ ஜனங்கள் சபை முழுவதும் கலகமும் குழப்பமும் எதன் அடிப்படையிலே? அவிசுவாசத்தின் அடிப்படையிலே எழுந்த ஸ்டேட்மெண்ட், அவர்கள் கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட், அவிசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜனங்களுக்குள்ளே கலக்கமும் குழப்பமும். Beloved, I tell you, அவிசுவாசம் கலகங்களை உருவாக்கும், குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கும். அவவிசுவாசம் இல்லாட்டால், அவவிசுவாசம் என்கின்றவர் வந்துவிட்டார் என்றால் கத்தர் கடந்த காரியங்கள் எல்லாத்தையும் கவனிக்க மாட்டார், அதெல்லாம் போயிடும். பட் 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 இப்படி அவங்க ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாக்க இல்லையா அப்படின்னா பார்ப்போம். ஆனா அவளுக்குள்ளே அவவிசுவாசம் வந்துட்டென்றால் கலகம் அவளுக்கு இலகுவாயி, குழப்பம் அவர்களை சூழ்ந்துவிடும். நீங்க பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்து ஜனங்களுக்குள்ளே இந்த துர்ச்செய்தியை பரவி குழப்பங்களையும் கலகங்களையும் ஏன் கொண்டு வர்றீங்க? பிகாஸ் ஆஃப் அன்பிலீஃப், டிஸ்பிலீஃப், அவிசுவாசம், கலகம், குழப்பம் எதன் அடிப்படையிலே? அவிசுவாசத்தின் அடிப்படையிலே. அல்லது நமக்குள்ளே அந்த விசுவாசம், அவர்களுக்குள்ளே அந்த சரியான விசுவாசம் இருந்திருக்குமா? இருந்தால் அவர்களும் யோசுவாவின் காலவியம் போல அவர்களும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும். அதை குறித்து நான் புறவார். ஆகவே அவிசுவாசத்தின் அடையாளம் நம்பர் 3 என்னவென்றால் கலகம். நான்காவது 14:4 படிங்க. 14:4,
பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு
நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். நான்காவது காரியம், அவிசுவாசம் தேவ வியமனங்களை எதிர்த்து நிற்கும். ஐ டெல் யூ பீப்பிள், அவவிசுவாசத்தின் அடுத்த அடையாளம் என்னவென்றால் தேவ நியமனங்களை எதிர்த்து நிற்கும். மோசையும் ஆரோனும் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நமக்கு தெரியும். ஆனா இங்க இவர்கள் என்ன சொல்றார்கள்? நாம் ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தும். ஏனென்றால் தேவன் ஏற்படுத்தின தலைவர்கள் நமக்கு சரியில்லை, மோசையும் ஆரோனும் சரியில்லை. அவர்கள் அவர்கள் என்ன நடத்துவார்கள்? அவ நாம் ஒருவரை உருவாக்குவோம், அவிசுவாசம் தேவ நியமனங்களை எதிர்த்து நிற்கும். அடுத்தது படி 13:33 படி, 13:33 அது யாத்ராமம் என்னாமோ 13:33.
அங்கே ராட்சத பிரவியான ஏனக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளிலே போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து
துட்செய்தி பரம்பரம் செய்தார்கள். அவவிசுவாசத்தின் அடுத்த அடையாளம் என்னவென்றால் துட்செய்தியை பரப்பும். ஹலோ, துட்செய்தியை பரப்பும் அவவிசுவாசத்தின் அடையாளம். நீ தேவோட ஜனங்களாக இருப்பீங்களா இருந்தால், தேவோட பிள்ளைகளாக இருப்பீங்களா இருந்தால் ஒருபோதும் நீங்க துட்செய்தி பரப்பவே மாட்டீங்க. நீங்க கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் உங்களை துட்செய்தியை பரப்ப அனுமதிக்காது. அவவிசுவாசம் நமக்குள்ள கிரியேட் பண்ணும் போதுதான் துட்செய்தியை பரப்புகிற விசுவாசின் தூதர்களாக மாறிவிடுவார். ஏற்கனவே உலகம் துட்செய்தியால நிரம்பித்தான் இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்றது, டிவியை பார்த்தாலும் பத்திரிகை படித்தாலும் அங்க கொலை, இங்க சண்டை, இங்க உள்நாட்டு கலவரம், ஈராக்கில் ஒவ்வொரு நாளும் சூசைட் பாம்பிங், ஈரான்ல பிரச்சனை, ஜகர்த்தால் இந்தோனேஷியாவில் பிரச்சனை, ஆப்பிரிக்காவில் பிரச்சனை, சூடான பிரச்சனை, சோமாலி, சோ அண்ட் சோ, உலகம் முழுவதும் துட்செய்தியாக நிரம்பி இருக்கு, இது நமக்கு தெரியும். ஆனால் நான் நற்செய்தியை பரப்புறவர், நாட்டு முடித்த இந்த உலகத்துக்கு, உலகத்துக்கு நீங்களும் நானும் நல்ல நற்கந்தகன். நாம் நற்செய்தியை பரப்ப வேண்டியவர்கள், நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள், நற்செய்தியினால் மற்றவர்களை ஊன்ற கட்ட வேண்டியவர்கள், நற்செய்தியினால் தேவ வார்த்தையினால் மற்றவர்களை பக்தி விழித்து அடைய பண்ண வேண்டியவர்கள், நற்செய்தியினால் தேவ வார்த்தையினால் தேவன் பக்கமாக ஜனங்களை சேர்க்க வேண்டிய நம் வாயில இருந்தே துட்செய்தி பரம்புமாய் இருந்தால், துட்செய்திகள் வருமாக இருந்தால் அது மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே எனக்குள்ளே அவவிசுவாசத்தின் ஆவி வந்துவிட்டது. நான் சொல்றத சீதைக்கு பாருங்க, சிந்திங்க, உங்களுக்கு சத்தியம் ஒன்று தெரிஞ்ச எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. It is up to you. Because I know what I preach. Good செய்தி. என்னையும் உன்னையும் ஆண்டவர் நற்செய்தியை பிரசங்கம் பண்ண சொல்லித்தான் அழைத்திருக்கிறார். மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவோட ராஜ்யத்தை பிரசங்கி. It is a commandment of Christ. We have to obey that word. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு உபதேசித்து பண்ண மற்றவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. So we have நமக்கு ஆண்டவருடைய நாம் கட்டளைப்பட்டிருக்கோம், நற்செய்தியை தேவ வார்த்தைகளை மற்றவங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுறவர்களை தேவன் பக்கமாக திருப்புற வார்த்தைகளை பேச வேண்டிய நம்முடைய வாயிலிருந்து துச்செய்திகள் வரக்கூடாது. அது அபவிசுவாசத்துக்கு அடையாள. நாம் பேசின துர்செய்திகளுக்கும் துர்வார்த்தைகளுக்கும் காரணங்களை நாம் காட்டிக் கொண்டிருப்போமா இருந்தால் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். Don't deceive yourself. தேவ ஜனங்களை சுத்தி துர்செய்தி பரப்புற ஒரு மனிதனாக மனுஷனாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நற்செய்தியை பரப்புற ஒரு பாரிய பொறுப்பு நம் தலையிலே ஆண்டவர் கொடுத்துட்டார். போகட்டும், அடுத்ததாக 14:25 படிங்க. 14:25 சீக்கிரமா, 14:25.
அமலேக்கியரும் கானியரும் பள்ளத்தாக்கிலேயே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியா?
நாளைக்கு நீங்கள் திரும்பி, இது ஒரு சோக சம்பவம். நாளைக்கு நீங்க திரும்ப எங்கிருந்து வந்தீங்களோ அங்க போங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு தேடி போங்க. யாரு சொன்னது? ஆண்டவர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த தேவன். சிவந்த சமுத்திரத்தினா சிவந்த சமுத்திரத்தில் இருந்து அவர்கள் வழியிலே கொண்டு வந்தவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திரும்பி வந்த இடத்துக்கு போங்க. ஏன்றால் 40 வருஷங்கள் நீங்க அலைய போறீங்க. இவ 40 பேரும் 40 நாள் சாரி 12 பேரும் போய் 40 நாள் தேசத்தை பார்த்தாங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு தக்கதாக 40 வருஷமும் கவனிங்க. அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பின்னடைவு. பின்னடைவு. நீங்க எங்கிருந்து வந்தீங்க அங்க போங்க. மோசே இத 12 பேரையும் வைத்து அனுப்பினார் தேசத்தை பார்த்துக்குவாங்க சொல்லி. ஜஸ்ட் a few days, ஒரு சில கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கலாம். கிட்ட வந்துட்டார், அதை பார்க்கறதுக்கு அனுப்புறார், கிட்ட வந்துட்டார். ஆனால் கிட்ட வந்தும் ஆண்டவர் சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால் நீங்க அதுக்கு பிரவேசிக்க முடியாது. கோ பேக், திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு. பின்னடைவு. அவவிசுவாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். மட்டுமல்ல, அவவிசுவாசம் சபையிலேயே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி பாதிப்பை கொண்டு வந்துடும். ஒரு சிலருடைய அவவிசுவாசம் சபையிலேயே பாதிப்பை கொண்டு வரும். இங்க 10 பேருடைய அவவிசுவாசம் தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை கலக்கி இருக்குது என்று சிந்திச்சு பாருங்களை நான் சொல்றேன். So you should be careful. நான் கவனமா இருக்கும். அவவிசுவாசம் ஒரு பெரிய பின்னடைவை தேவ ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தது. உன்னுடைய அவவிசுவாசம் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, சபை வாழ்விலேயே மற்றவுடைய வாழ்க்கையிலும் கூட அது ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும். ஜாக்கிரதை. அடுத்தது 14:45 கடைசி வசத்தை பாருங்க.
அப்பொழுது அமலேக்கியரும் கானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை
ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். சத்துருக்களை துரத்துவதற்காக தேவன் தன் ஜனங்களை தெரிந்து கொண்டாரு. ஆனா இங்க இப்ப விஷயம் மாறிக்குது. இப்ப சத்துருக்கள் இவர்களை துரத்துறார்கள் பாரு. அவவிசுவாசத்தின் அடையாளங்களிலே அடுத்தது என்னவென்றால், அவவிசுவாசம் உள்ளவர்கள் எதிரிகளுக்கு முன்னே நிற்க முடியாது, அதாவது சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஹலோ, அவவிசுவாசம் உள்ளவர்கள் அவவிசுவாசத்தின் அடையாளங்கள் உண்டு. அவர்கள் சத்துருவை, அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி, இன்றைக்கு நாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. அவவிசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசை ஜெயிக்க முடியாது, விசுவாசை திறக்க முடியாது. இயேசு மார்க் 16 மையத்தை சொல்றாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் அடைக்கிற அடையாளங்கள் அவன் சொன்ன முதல் காரியம் எண்ணாமத்துல பிசாசுகள் துரத்துவார். ஆனா இன்றைக்கு மாறி நடக்க பிசாசு அவன் விசுவாசிகளை திறந்திருப்பார். ஹலோ, நான் சொல்றது சிந்தி சிந்தி, நான் சொல்றதுல ஏதாவது சத்தியத்துக்கு புறம்பா இருக்கேன்னு சொன்னா முடிய வந்து என்னோட டைரக்டாக பேசு. அவசுவாசம் உள்ளவர்கள் சத்ருவை பிசாசை ஜெயிக்க முடியல. அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், ஆனா அவசுவாசத்தினால் பிசாசு அவருடைய வாழ்க்கையிலே பூண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கலகம், குழப்பம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம், துக்கம், வேதனை, கைது செய்த காரியங்கள் வாழ்க்கையில்லை. சங்கீதக்காரர் சொல்றாரு, சத்ரு என்னை ஜெயங்கொள்ளாதபடியா நீர் என்மேல் பிரியமா இருக்குன்னு அறிந்திருக்கிறேன். சத்ருவை மேற்கொள்ள அழைக்கப்பட்டவர் கூடிய சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது. அவை நமக்குள்ளே அவசுவாசம் வந்துவிட்டால் நமக்கு இருக்க சத்ரு நம்மை மேற்கொள்வான். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவ ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவசுவாசத்தினாலே இப்போது என்ன நடக்கிறது, சத்ருக்கள் அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். ஆகவே அவசுவாசம் உள்ளவர்கள் சத்ருவை ஜெயிக்க முடியாது. போகட்டும், அடுத்தது என்னவென்றால் 14:41 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். அதாவது அவசுவாசம் தேவ கட்டளைகளை துச்சம் என எண்ணும். ஹலோ, அவசுவாசம் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை துச்சம் என எண்ணும். மதிக்காது, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்காது, தேவனுடைய வசனத்தை புறம்பே தள்ளும். உள்ள இருக்கிற விசுவாசம் அவசுவாசம் தேவ வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணாம வார பக்கம் அப்படியே திருப்பி விடும். போ அப்படின்னு உள்ளே போகாது, கிரிய செய்யாது. பிகாஸ் இருக்கிற அவவிசுவாசம் தேவ வசனம் நமக்குள்ள கருக்கட்டாது, தேவ வசனம் நமக்குள்ள கிரிய செய்யாது, தேவ வசனம் நமக்குள்ள பலம் செய்யாது, தேவ வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது, தேவ வசனம் நம்மை தேவன் பக்கமா திருப்பாது. பிகாஸ் நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசம் பட் வி வில் லிசன் பட் வி வில் நாட் ஒபே. நான் வேத வசனத்தை கேட்கலாம் பட் கீழ் படிய மாட்டோம். பிகாஸ் நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசம் அவவிசுவாசம் தேவ கட்டளைகளை துச்சமன எண்ணும். கடைசியாக ஒரு காரியம், ஒட்டுமொத்தமாக இந்த அவவிசுவாசம் அன்றைக்கு மோசே நடத்தின அந்த பெரிய சபையிலே ஒரு பெரிய பாதிப்பையே கொண்டு வந்தது. அதன் முடிவென்ன, அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஒட்டுமொத்தமாக நான் சொல்றது, அவவிசுவாசம் உள்ளவர்கள் பரம கானான் ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி இருக்கிற பரலோக ராஜ்யத்தை சென்றடைய மாட்டார். நான் பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், ஒருவேளை ஊழியம் செய்யலாம், அதையெல்லாம் வைத்து நீங்கள் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் அடைபடக்கூடாது. இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவர்களை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும். அப்படி திருப்பி போடுவாருங்க, விசுவாசம் இல்லாம நாம எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். சரியா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மற்றவங்க திருப்பி போட்டு பாருங்க, விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படித்தான் அழகாக ஜெபித்தாலும், ஆழமாக ஜெபித்தாலும், விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை குணமாக. அவசுவாசம் 13 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை எடுத்து பார்த்து சொன்னால், இயேசு வளர்ந்த நசரேத்தூர்ல போய் உபதேசம் பண்றாரு. அங்க இருக்க சொன்னார், இவர் யாரு, பெரிய பிரசங்கம் பண்றாரு, இவர் தச்சு நல்லவோ, இவருடைய சகோதர சாரி கூட நமக்குள்ள இருக்கிறார்களே, இவர் என்ன தன்னை தேவனை குமாரன் சொல்றாரு. அப்படி என்று அவர்கள் அவவிசுவாசத்தினாலே அங்கு கடைசி வசனம் சொல்றது, அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே தொக்கி நிற்கிற அவவிசுவாசமே அவவிசுவாசம். அவவிசுவாசம் இது ஒரு பொடி கொடிய பொல்லாத பாவம், பொல்லாத பாவம். அப்படிப்பட்டவர்களை நாம் நெருங்கி பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். அவர்கள் அவவிசுவாசம் அவர்களுக்கே தெரியாமல் இருந்தாலும் தேவ வசனம் அவளுக்கு உணர்த்தும். பிகாஸ் இட் இஸ் அ மிரர், அது ஒரு கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் இருக்கிறது இதத்தை அப்படியே படம் எடுத்து காட்டு. இட் இஸ் அ மிரர், சோ ஒட்டு மொத்தத்துல இந்த அவவிசுவாசம் நம்மை பரம கானானுக்குள்ளே கொண்டு போகாதபடி தடை செய்யும். வனாந்திரத்தில் அவர்கள் பிணங்கள் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. நான் முடிக்கிறேன். அதற்கு முன்பாக நான் மூன்று காரியம் சொல்றேன். ஒன்று, நாம் விசுவாசிக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியம். ஒன்று, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நாம் விசுவாசிக்கலாம். நம்பர் டூ, எழுதப்பட்டிருக்க தேவ வார்த்தைகள் இவைகள் சத்தியம் என்றும் இவைகள் தேவனால் அருளப்பட்டது என்றும் நாம் விசுவாசிக்கவே. நான் உனக்கு கேட்கிறேன், எனக்கு பை வேதம் சொல்ற வசனம் சொல்றது, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நாம் அதை நம்பி அவைதான் பூமியில சேர்த்துக் கொண்டிருக்கோம். பரலோகத்தை குறித்து கவலை Just we are coming to the same visualship, the Lord. It's okay, I'm going to my home. I don't want to save anything in the heaven because we don't believe that way. Because of the unbelief. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைகள், கண்ணு கிருபை கண்ணு பிடித்து அங்க பூச்சி அரிக்கிறது சொன்னார். ஆனா நாம் நாம் இன்றைக்கு பரலோகத்தில் சேர்க்கிறது குறித்து பெரிய அக்கறை, பூமியில் சேர்க்கிறது நம்மளோட மைண்ட் விட்டுட்டே இருக்கிறோம். இதுக்காக பிரயாசப்படுறோம், கஷ்டப்படுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், நேரம் இல்லாமல் வேதம் படிக்க நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு நேரம் இல்ல, ஆராதனைக்கு வர நேரம் இல்ல, பைபிள் படிக்க வர நேரம் இல்ல, so and so, because நாம இந்த உலகத்திலே நம்ம மைண்ட் வச்சிருக்கோம். But we believe, we follow Christ because of the unbelief. பரலோகத்துல பொக்கிஷங்கள் இன்னைக்கு நீங்க நானும் எவ்வளவு பரலோகத்தை சேர்த்து வைத்திருக்கோம். இன்னைக்கு நீயும் நானும் கண்ணை மூடினால் உன்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன? Think about that. இன்றைக்கு உனக்கு மரணம் இருக்குமா இருந்தால், இன்றைக்கு எனக்கு மரணம் இருக்குமா இருந்தால் என்னுடைய முடிவு என்ன, என் நிலைமை என்ன? நான் எவ்வளவு பல்லவத்தில் சேர்த்து வைத்திருக்கேன், எவ்வளவு பூமியில சேர்த்து வைத்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்க்கணும். ஆனால் இன்னும் அழியாத தேவ ராஜ்யத்தில் நான் சேர்க்க வேண்டியது என்ற கடமை மட்டுமல்ல, இது எனக்கு கட்டளையும் கூட. ஆகவேதான் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு நிர்விசாரம். ஆண்டவர் ஊழியத்தை குறித்து கவலை இல்லை. ஜனங்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், அவளுக்கு நற்செய்தி சொல்றதுக்கு ஆர்வம் இல்லை. வேலை வேலை வேலை, ஏழு நாள் இல்லை, வாரத்தில் எட்டாம் நாள் இருந்தாலும் we are ready to work. Workaholic. என்னத்தை சம்பாதிக்க போறோம், எதை கொண்டு போக போறோம், எது நம்மோடு நிலையாக வரப்போம், தலைமையை சிந்தி சீர்தூக்கிப்போம். இன்னைக்கு உனக்கு உனக்கு உழைக்கிறதுக்கு உனக்கு சரத்துல பலம் தந்திருக்கிறவர் தேவன் என்று வேதம் சொல்றது. இன்னைக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சரத்துல உனக்கு பலம் தந்திருக்க. You have to think about that. I should to think about that. இதையெல்லாம் மறந்து என் மனதை நினைவும் இருதயத்தையும் இந்த பூமியில போட்டு சுழன்றதுக்கும் இதை சூழ்ந்திருக்கிறதுக்கும் நான் இந்த பூமிக்குரியவன, நீ இந்த பூமிக்குரியவன். சிந்தி 5:44 மத்திய சத்துருக்களை சிறையுங்கள். ஆக நாம் இன்னும் சில சத்துருக்களை வச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு சில பூனை கூட நாய் சிநேகிறது பார்க்கிறோம். சில பூனை கூட பழக்கி வச்சிருக்காங்க, பழக்கி வச்சிருக்காங்க. பூனை கூட நாயை போய் கிஸ் பண்ணு, லவ் பண்ணு, ரெண்டும் ஒன்று கொண்டு ஒத்து வராது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம நாட்டில் இருக்க நாய் பூனை அது வர, இங்க இருக்க நாய் பூனை பழக்கிறதால நம்ம நாட்டில் இருக்க நாய் பூனை நாம் அங்கிருந்து வந்திருக்கோம் இல்லையா. அல்லேலூயா, சோத்திரம். சோ லவ் எனிமி, டோன்ட் புட் எனி கண்டிஷன் டு லவ் யுவர் பீப்பிள். We have to accept because of the word of God. We should be obey. This is truth unconditional. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். மூணாவது, ஆண்டவரால் உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்கங்கள் உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து தேவன் சொன்னவர்களை நீ விசுவாசித்தல். இதை இதை விழுங்கத்தக்க என்ன சம்பவம் வந்தாலும் வீதவன் அதைப்படி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தரால நமக்கு சொல்லப்பட்டது நடந்தே ஆகும். இதைத்தான் ஆபிரகாம் புரித்தான், விசுவாசித்தான், அப்படி ஆண்டவர் அவருக்கு செய்து முடித்தார். நாம் எல்லாரும் பழுதளிப்போமா, சிவமண்டபம்.